بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானுடைய கடந்த 13 இரவுகளாக எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக தெரிந்து அன்னாரை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆசையோடும் இங்கே நாம் குழுமியிருக்கின்றோம். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த குழுமத்தை கபூல் செய்து நம்முடைய ஆசையையும் நாட்டத்தையும் நிறைவேற்றி எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் பின்பற்றி மறுமையில் அன்னாருடைய பரிசுத்தமான ஷஃபாஅத்திற்கும் சிபாரிசுக்கும் தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வந்தவுடன் முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் அன்சாரி சஹாபிகளுக்கும் மத்தியில் எப்படிப்பட்டதொரு அழகான முஆஹாத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் பிரதர்ஹுட், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அந்த இஸ்லாமிக் பிரதர்ஹுட் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அழகாக அதனை நிறைவேற்றினார்கள், அந்த சகோதரத்துவத்தை பூரணப்படுத்தினார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினா வந்து குடியமர்ந்தவுடன் ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆர்த்த ஆசையை பூர்த்தி செய்யும் விதத்தில் இன்று வரை உலக மக்கள் எல்லாம் சென்று பார்த்து தொழுவதற்கு ஆசைப்படும் மஸ்ஜித் நபவி என்ற அந்த புனிதமான ஹரமுடைய பள்ளியை 2 எத்தீமான ஏழை பிள்ளைகளுக்கு சொந்தமான அந்த இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸ்ஜித் நபவிக்காக கபூல் செய்தான் என்ற வரலாற்றையும் நேற்றைய தினம் பார்த்தோம். அன்பு சகோதரர்களே, நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு குஃபார்களுடைய குறைசிகளுடைய சித்திரவதைகள் அடி உதைகள் அனைத்தையும் சகித்து பொறுமையாக இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது மதினா வந்தார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தான், உதிலல்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் ஜுலிமூ, அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் அநீதம் இழைக்கப்பட்டார்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிர்த்து போராடுவது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது என்ற வசனம் கிடைத்தவுடன் சஹாபாக்கள் பெருமகிழ்ச்சி கொண்டார்கள். எப்பொழுதெல்லாம் குரேஷியின் தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் அதிகமானவோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய இந்த அனுமதியை பயன்படுத்தி எதிரிகளுக்கு பதிலடி கொடுத்தார்கள் என்ற சுருக்கமான விஷயத்தையும் நேற்றைய தினம் சொன்னேன். சோதரலை மதினாவுக்கு வந்தவுடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவில் குடியேறிவிட்டார்கள். மதினாவிலே அவருடைய இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்கான ஆரம்பகட்ட பணிகளில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார் என்றவுடனேயே மக்கத்து குறைசிகளுடைய வயிற்றிலே புலியை கரைக்க ஆரம்பித்து விட்டது. இனிமேல் நாம் இந்த முஸ்லீம்களுக்கு என்னென்ன சித்திரவதைகள் என்ன கஷ்டங்கள் இதுவரை கொடுத்துக் கொண்டிருந்தோமோ அது எல்லாவற்றுக்கும் சேர்த்து நிச்சயமா நம்மை பழிவாங்குவார்கள், நாம் நிம்மதியாக இனி மக்காவில் இருக்க முடியாது என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டது. ஆனால் இந்த அச்சத்தின் காரணமாக இந்த அச்ச உணர்வு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பின்விளைவை ஏற்படுத்தியது என்றால், அதனால் அஞ்சு சமாதானமாக போய்விடலாம் என்றோ அல்லது முஸ்லீம்களுக்கு இதுவரைக்கும் தொல்லை கொடுத்தோம், இனிமேல் தொல்லை கொடுக்காமல் விட்டுவிடலாம் என்றோ அவர்களுக்கு எண்ணவில்லை. மாறாக அவர்களுடைய இயற்கையான வெறியும் இயற்கையான கோபமும் இயற்கையான அந்த உயர்வு மனப்பான்மை கர்வமும் அவர்களுக்கு தலை விரித்து ஆடி மேலும் மேலும் தொந்தரவு கொடுத்தால்தான் இந்த முஸ்லீம்கள் அடங்குவார்கள் என்ற ஒரு தவறான முடிவை மக்கத்து குறைஷிகள் எடுக்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் இதனால் தான் நேற்றே சொன்னேன், அப்துல்லா இப்னு உபைக்கு மக்கத்து குறைஷிகள் கடிதம் எழுதினார்கள், நீங்களால் விரட்டப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் அடைக்கல் கொடுத்திருக்கீர்கள் மதினாவிலே, அப்படி அவர்களை விரட்டி அடித்து அவர்களோடு போர் செய்யாவிட்டால் நாங்கள் உங்களை ஒழிக்க வேண்டியிருக்கோம், உங்களை அழிக்க வேண்டியிருக்கும் என்று விரட்டினார்கள். அந்த மிரட்டலுக்கு உட்பட்டு அப்துல்லா இப்னு உபை சில சூழ்ச்சி திட்டங்களை செய்தான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உபைடத்தில் நேரடியாக போய் அவனுக்கு விளக்கம் சொல்லி அவனுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் அவனோடு சேர்ந்து விடாமல் ராஜதந்திரத்தோடு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூழ்ச்சியை கலைந்தார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் நேற்றைய தினம் சொன்னேன். அன்பு சகோதரர்களே, இப்படி எதிரிகளுடைய போர் மேகங்கள் மதினாவை சுற்றி சூழ ஆரம்பிக்க எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்திற்கு வரக்கூடிய சஹாபாக்களை தர்பிய செய்வது, இஸ்லாத்திற்கு வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி ஈமானையும் தக்குவாவையும் ஊட்டுவது, ஏற்கனவே மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த அந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியிலே ஒருமித்த சிந்தனையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தி சகோதரத்துவத்தை ஊட்டுவது, இந்த அரும்பெரும் பணிகளுக்கு மத்தியிலே இந்த போர் மேகங்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்தன. அவருடைய அற்புதமான இந்த தாவா பணிக்கு, அழைப்பு பணிக்கு, இஸ்லாமிய கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பணிக்கு குறைஷிகள் தரப்பில் இந்த போர் மேகம் ஒரு மிகப்பெரிய இடையூறாக இன்னலாக இருந்தது. இருந்தாலும் அந்த போர் சூழலையும் போர் மேகத்தையும் கூட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி ஏற்றுக்கொண்டதல்ல, அவர்களால் தவிர்க்க முடியவில்லை. ஆகவே அதற்கான மாற்று ஏற்பாடையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த நிலையில் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார்கள், இப்படி குறைஷிகளை அவர்கள் பாட்டுக்கு நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து கொண்டே இருக்க, நாம் பார்த்துக் கொண்டே இருக்க, இது அவர்களுக்கு நம்மீது ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை அவர்களுக்கு எடுத்துவிடும், தேவையில்லாத ஒரு தைரியத்தை ஏற்படுத்திவிடும், இந்த முஸ்லீம்களை எப்பொழுது யார் வேண்டுமானாலும் தாக்கலாம், கேட்பதற்கு நாதி இல்லை, தைரியம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில முடிவுகள் எடுக்க ஆரம்பித்தார்கள். என்ன முடிவுகள் என்றால், மக்கத்து குறைஷிகளுக்கு எங்கிருந்தெல்லாம் வியாபார பொருட்கள் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு நல்ல சோர்ஸுகள், எக்கனாமிக் சோர்ஸுகள், பொருளாதார ஆய்வுகள், பொருளாதார ஆதரவுகள் எங்கெங்கெல்லாம் வருகிறது என்று பார்த்து அந்த எக்கனாமிக் சோர்ஸை நாம் தடை செய்துவிட்டால், பொருளாதார ஆதரவுகளை பொருளாதார வரவுகளை தடை செய்துவிட்டால் அவர்களுக்கு ஓரளவு நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்கு அது ஒரு தடையாக இருக்கும் என்று விளங்கி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில படைகளை தயார் செய்தார்கள். அந்த படைகளில் முதல் படை ஹிஜ்ரி 1 ஆண்டு சைஃபுல் பஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு படை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி செஞ்சு மதீனாவுக்கு வந்து முதல் ஆண்டு ரமலான் மாதம் ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு தஆலா தலைமையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 சஹாபாக்களை 30 முஹாஜிர்களை தயார் செய்து அனுப்பி வைக்கின்றார்கள். எதற்காக என்றால், ஷாம் தேசத்திலிருந்து அபூஜஹல் தலைமையிலே 300 பேர்களை கொண்ட ஒரு படை வியாபார குழு வருகின்றது. அந்த வியாபார குழு நிறைய போர் ஆயுதங்களை எடுத்து செல்கின்றார்கள், ஷாமிலிருந்து வாங்கி வருகிறார்கள். இந்த போர் ஆயுதங்கள் எல்லாம் மக்காவுக்கு போய் சேர்ந்தால் அது முஸ்லீம்களுக்கு எதிராக பயன்படும், அதுவும் அபூஜஹலுடைய தலைமையில் வருகிறது என்பதை அறிந்து ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு தலைமையிலே சைஃபுல் பஹர் என்ற இடத்திற்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 30 பேர் கொண்ட முஹாஜிர் படையை அனுப்பி வைத்தார்கள். சகோதரர்களே, அந்த 30 பேர் கொண்ட முஹாஜிர் படையை போய் அந்த 300 பேர் கொண்ட அபூஜஹலுடைய படையை எதிர்கொள்ளும் பொழுது அவர்களுக்குள் சின்ன கைகலப்பு ஏற்படுகின்றது. இவர்களும் சில அம்புகளை எய்கின்றார்கள், அவர்களும் சில அம்புகளை எய்கின்றார்கள். இந்த நேரத்தில் மஜித் இப்னு அம்ரு ஜுஹனி என்ற ஒரு மனிதர், ஒரு வயோதிக மனிதர் இடையிலே புகுந்து சண்டை ஏற்பட்டு விடாமல் ரெண்டு பேருக்கு மத்தியில் சமாதானம் பண்ணிறார். அதனால் அந்த நேரத்தில் ஒரு சில அம்பு எறிதல்களோடு அந்த தகராறு நின்று போய்விடுகின்றது, போர் நடக்கவில்லை. அதற்கு பிறகு அடுத்த மாதம் ரமலான் கழிந்து ஷவ்வால் மாதத்திலே ராபிக் என்ற இடத்திலே உபைதா பின் ஹாரிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க யாருன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெரிய தகப்பனார் ஹாரிஸ் உடைய மகன், அதாவது அப்துல் முத்தலிபுடைய மூத்த மகன் ஹாரிஸ் சொல்லியிருக்கிறேன். அப்துல் முத்தலிபு ஜம்சம் கிணறை தோன்றும்படி அவர் கனவு வரும்பொழுது யார் மட்டும்தான் கூட இருந்தது? யாரு தான் மறந்து போச்சா? ஹாரிஸ் மட்டும்தான் இருந்தார். அப்பதான் அவர் சத்தியம் பண்ணார், யா அல்லாஹ் இந்த ஒரே மகனை வச்சு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் நீ பத்து மகனை கொடுத்தா அதுல ஒரு மகனை என்ன பண்ணுவேன் அறுத்து பலியிடுவேன்னு சொன்னார் இல்லையா. அந்த ஹாரிசுடைய மகன் தான் உபைதா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களுடைய தலைமையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் மாசத்திலே ஒரு 60 முஹாஜிர்களை அனுப்புகின்றார்கள். அபு சுஃபியான் தலைமையிலே ஒரு வியாபார கூட்டம் வருகின்றது. அந்த வியாபார கூட்டத்தை மறிப்பதற்காக அந்த வியாபார கூட்டத்தோடு அந்த அபு சுஃபியானோடு ஒரு 80 பேர் வந்திருக்கின்றார்கள். அந்த வியாபார கூட்டத்திலும் ஒரு சின்ன தகராறு நடக்கிறது, மோதல் நடக்கின்றது. இவர்களும் அங்கேறுகிறார்கள், அவர்களும் அம்பேறுகிறார்கள். ஆனால் போர் நடக்கவில்லை. இவர்களும் திரும்பி செல்கிறார்கள், அவர்களும் திரும்பி செல்கிறார்கள். ஆனா அங்கே ஒரு வித்தியாசமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, மக்காவிலிருந்து ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்வதற்கு ஆயத்தமாக கூடிய சஹாபாக்களை குறைஷிகள் ஹிஜ்ரத் செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க. மக்கா விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு தடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையிலே சில சஹாபாக்கள் என்ன தந்திரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மக்காவிலிருந்து ஏதாவது வியாபார கூட்டம் வெளியூருக்கு போச்சுடா, அந்த வியாபார கூட்டத்தோட வியாபாரிகள் மாதிரி போலாம். போகும்பொழுது எங்காவது இடத்துல முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை வந்து நம்ம வியாபார கூட்டத்தை தாக்க வரும். அப்படி தாக்க வரும்பொழுது நம்ம நைசா யார் பக்கம் ஓடிடலாம், யார் பக்கம், முஸ்லீம் பக்கம் ஓடிடலாம். ஏன்னா ஹிஜ்ரத் செஞ்சு வர முடியல மதினாக்கு. இப்ப போர் நடக்கிற மாதிரி நடக்கும்பொழுது நம்ம கிட்ட போய் சண்டை போடுற மாதிரி போய் முஸ்லீம்களோட சேர்ந்து அவங்களோட போய் தப்பிச்சு எங்க போயிடலாம், மதினாக்கு போயிடலாம் அப்படின்னு சில சஹாபாக்கள் ஒரு தந்திரம் பண்றாங்க. அந்த தந்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த ராபியக் என்ற இடத்தில் நடந்த போரிலே மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இத்பான் இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் அபு சுஃபியான் படையிலிருந்து வந்து ஓடி வந்து இவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. யாரோட, முஸ்லீம்களோட சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து அவர்களோட சேர்ந்து மதினாவுக்கு வர்றாங்க. அங்கேயும் போர் நடக்கல. இப்படி அங்கங்க சின்ன சின்ன தகராறுகள், சின்ன சின்ன போர்கள் நடக்கின்றது. இந்த படைகளுக்கு அரபில சரியா என்று சொல்லப்படும். சரியான்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு கலந்துக்க மாட்டாங்க. ஏதாவது சின்ன குழுவை ஒரு படை பிரிவர சொல்ல அனுப்பி வைப்பாங்க. இதுக்கு அரபில சரியா என்று சொல்லப்படும். ஹிஜ்ரத் மேற்கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுமார் 1.5 ஆண்டுகள் வரை ஹதீஸ்களை வரலாறுல காணப்படுகிறது. 19 சரியாக்கள் இப்படி ஒவ்வொரு இடமா அனுப்பி வச்சாங்க. சஃபான், ஃபுவாத், அபுவா, வர்றார் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன சரியாக்களை பெருமானா ஸல்லல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அதுல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சொன்னா, நஹ்லா என்ற இடத்தில் நடந்த ஒரு சரியா, ஒரு சின்ன படைப்பிரிவு நஹ்லாங்கிற இடத்துல. இந்த நஹ்லா எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் நடுவில் இருக்குது. மக்காலின் தாயிஃபுக்கு போகும்போது மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் நடுவில் இருக்குது இந்த நஹ்லா என்பது. இந்த நஹ்லா என்ற இடத்துல ஒரு வியாபார கூட்டம் வருகிறது என்பதை அறிந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைமையிலே ஒரு 12 முஹாஜிர் சஹாபாக்களை ஹிஜ்ரி 2 ரஜப மாதம் அனுப்பி வைக்கிறாங்க. ஹிஜ்ரி 2 ரஜப மாதம் இந்த படையை அனுப்பி வைக்கிறாங்க நஹ்லாங்கிற இடத்துக்கு. அப்ப அனுப்பும்போது என்ன பண்றாங்க, ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. இந்த கடிதத்தை நீங்கள் மக்காவிலிருந்து தெற்கு நோக்கி, மதினாவிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல வேண்டும். தெற்கு நோக்கினா மதினாக்கு தெற்கு என்ன இருக்குது, மதினாக்கு தெற்கே மக்கா இருக்குது. மக்காவுக்கு வடக்கே மதினாக்கு சொன்னோம் இல்லையா, இப்ப மதினாவுக்கு தெற்கே மக்கா இருக்குது. அப்ப மக்காவை நோக்கி நீங்க செல்லும் பாதையில 2 பிரயாணம் செய்து 2 பிறகு இந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு ரசூலுல்லா என்ன பண்றாங்க, அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பிரயாணம் பண்ணதுக்கு அப்புறம், பிரயாணம் போனதுக்கு அப்புறம் 2 கழிச்சு கடிதத்தை பிரிச்சு பாக்குறாங்க. அப்பதான் அந்த கடிதத்துல செய்தி இருக்குது, இந்த கடிதத்தை கொண்டு செல்லும் நீங்கள் நேரம் நஹ்லாங்கிற இடத்துல போய் தங்குங்க. அங்க நஹ்லாங்கிற இடத்துல தங்கியிருந்து ஏதாவது வியாபார கூட்டம் வருதா அப்படின்னு பாருங்க. அந்த வியாபார கூட்டம் மக்காவுக்கு போற வியாபார கூட்டமாக இருந்தாலோ அல்லது ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய வியாபார கூட்டமாக இருந்தாலோ அவர்களை தாக்கி அவர்களுடைய ஆயுதங்கள் மக்காவுக்கு போய் சேராத அளவுக்கு நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு பண்றாங்க. ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கடிதத்தை அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு பிரிச்சு பார்த்த உடனே பாப்பா இது நஹ்லாக்கு தான் ரசூலுல்லாஹ் போக சொல்றாங்கன்னு சொல்லி நஹ்லாக்கு போறாங்க. அங்க குறைஷிகள் 4 தலைமையில ஒரு வியாபார கூட்டம் வருது. அந்த 4 யார் அப்படின்னா, அம்ரு இப்னு ஹதரமி, உஸ்மான் இப்னு அப்துல்லா, நௌஃபல் இப்னு அபி தாலிப், இன்னொருத்தர். இந்த மாதிரி 4 கொண்ட ஒரு குறைஷிகளுடைய வியாபார கூட்டம் வருது. வரும்போது பாக்குறாங்க அவங்களுடைய ஆயுதங்கள் இருக்குது. அப்ப இந்த ஆயுதங்கள் மக்காவுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படும், முஸ்லீம்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும். அதனால இந்த ஆயுதங்கள் மக்காவுக்கு போய் நம்ம சேர்ந்துடக்கூடாது, நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி இவர்களை நம்ம தாக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்பொழுது
அங்க பார்த்தா அன்னைக்கு ரஜபு பெற கடைசி. ரஜபு மாதம் என்பது அந்த காலத்திலே அரபுகளுக்கு மத்தியிலே அஷூர் அஷூருல் ஹரம் என்று சொல்லக்கூடிய புனித மாதங்களாக கருதப்பட்டது. புனித மாதங்களாக என்ன பண்ண மாட்டாங்க, போர் செய்ய மாட்டாங்க. அந்த புனித மாதங்கள்ல ரஜப் மாசம் ஒண்ணு, ரஜப் மாசத்துல கடைசியா இருக்கிறதுனால அப்போ அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாம இவர்களோடு போர் செய்யலாம வேண்டாமா, ஏன்னா இன்னைக்கு வந்து ரஜப் மாசம் கடைசியா இருக்குது, ரஜப் மாசம் முடியல, ரஜப் மாதம் என்பது அஷூருல் ஹரம் என்று சொல்லக்கூடிய போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட புனித மாதங்கள்ல ஒண்ணு, இந்த மாதத்துல போர் செஞ்சா பெரிய தப்பாயிடும், அதனால நாம இவர்களை இப்படியே விட்டுறலாமா, அல்லது நாளைக்கு ஆச்சுன்னா ரஜபம் முடிஞ்சு எது பிறந்துடும், என்ன பிறந்துடும், ஷாபான் பிறந்துடும். ஷாபான் வந்து அஷூருல் ஹரம் கிடையாது, அஷூருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய புனித மாதங்கள் நாலு மாதங்கள் கிடையாது. அதனால ரஜபம் ஷாபான் பிறந்த உடனே நாளைக்கு சண்டை இடலாமா அல்லது இன்னைக்கு சண்டை இடலாமா பொழுது இன்னைக்கு சண்டையிட வேண்டாம், ஏன்னா இன்னைக்கு வந்து ரஜபா இருக்கிறதுனால இன்னைக்கு சண்டையிட வேணாம்னு தவிர்த்துறாங்க. மறுநாள் அந்த வியாபார கூட்டம் அங்கேயே தங்கியிருக்கு தெரிஞ்ச உடனே இவங்க தாக்கிடுறாங்க. அந்த வியாபார கூட்டத்தை தாக்கும் பொழுது அதுல அப்துல்லா இப்னு உஸ்மான் இப்னு அப்துல்லா என்ற அந்த குரைஷி கொல்லப்பட்டு விடுகின்றான். குரைஷி கொல்லப்பட்டான், நௌஃபலும் அம்ரு இப்னு ஹதரமியும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஒத்தம் மட்டும் தப்சி எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இது மக்காவுக்கு வந்த உடனே பெரிய பரபரப்பாயிருது என்ன சொன்னா, அதாவது இவங்க ரஜப முடிஞ்சிருச்சு ஷாபான் பிறந்துச்சுன்னு நினைச்சா அட்டாக் பண்ணாங்க இல்லைங்களா, தாக்குதல் நடத்துறாங்க இல்லைங்களா, ஆக்சுவலா அன்னைக்கு ஷாபான் பிறக்கல, ஷாபான் என்ன ஆகல பிறக்கல, அன்னைக்கு ரஜப 30 இருந்துச்சு, அதற்கு அடுத்த நாள் தான் என்ன பிறகுது ஷாபான் பிறகுது. ஆனா சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஷாபான் ரஜப முடிஞ்சிருச்சு ஷாபான் பிறந்துச்சு நினைச்சுக்கிட்டு அந்த வியாபார கூடத்தில் அட்டாக் பண்ணாங்க, ஆயுதங்களை கைப்பற்றினாங்க. இது குறைஷிகள் இதை வச்சு என்ன பண்ணாங்க, பெரிய ஃபித்னா பண்ண ஆரம்பிச்சாங்க. பாரு முகமது பெரிய அல்லாஹ் ரசூலுங்கிறாரு, இந்த போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட புனித மாதங்களுடைய கண்ணியத்தை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறாரு, இந்த புனித மாதங்களை கண்ணியத்தை கூட காப்பாத்தல, இந்த மாதிரி வந்து போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதத்துல எப்படி போர் செய்யலாம், எப்படி தாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தேவையில்லாத ஃபித்னாக்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபித்னாக்கள் எங்க வரும் வந்துச்சு, மக்கள் இருந்து இடம்பெயர்ந்து மதினா வரைக்கும் வந்துச்சு. மதினால வந்த உடனே யூதர்கள் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, என்னென்ன ஆமாமா சரிதான குறைஷிகள் சொல்றது, என்னதான் எதிரிகளா இருந்தாலும் கூட நம்ம அந்த காலத்திலிருந்தே அரபு கலாச்சாரம் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட நாலு மாதங்கள்ல ஒரு மாதம் ரஜப் மாதம், அந்த மாசத்துல எப்படி போர் செய்யலாம், முகமது சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய ஆளுகளை கண்ட்ரோல் பண்ணிருக்க வேண்டாமா, எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சர்ச்சை வந்துருது. நபி சல்லா அலிஸ்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க, வருத்தப்பட்டு அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு கண்டிக்கிறாங்க, உங்களை போர் செய்வதற்கு தடை செய்ய மாதத்துல யார் உங்களை போர் செய்ய சொன்னது அப்படின்னு கண்டிக்கிறாங்க. ஆனா அவங்க சொன்னா யாரும் சொல்லுவாங்க, ஷாபான் புறந்துச்சுன்னு சண்டை போட்டோம், ஆனா அன்னைக்கு ஷாபான் என்ன ஆயிடுச்சு, ரஜப் என்ன ஆயிடுச்சு, 30 ஆயி போச்சு, ரஜப் 30 ஆயி போச்சு, எங்களுக்கு தெரியல, நாங்க ஷாபான் புறந்துச்சுன்னு சண்டை போட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க சஹாபாக்களை. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்து இருக்கிற சூரத்துல் பக்ரால எஸ் அலூனக அனி ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீஹி, நபியே உங்களிடத்தில் இந்த பரிசுத்தமான மாதத்திலே போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட புனித மாதத்திலே போர் செய்வதை பற்றி இவர்கள் கேட்கிறார்கள். குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த நான்கு மாதங்களிலே போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்களிலே போர் செய்வது பெரிய பாவம் தான், பெரிய தப்பு தான். ஆனா இந்த தப்பை பற்றி பேசுறது குறைஷிகளுக்கு இந்த அருகதையும் கிடையாது, இந்த தப்பை பத்தி பேசுறதுக்கு இந்த குறைசிகளுக்கு எந்த அருகதையும் கிடையாது. போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதத்துல போர் செஞ்சுட்டாங்க, போர் செஞ்சுட்டாங்க, அந்த மாதத்தின் புனிதத்தை கெடுத்துட்டாங்கன்றாங்களே, அந்த போர் செஞ்சது தெரியாம செஞ்சுட்டாங்க, தப்பு தான் அது. ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை விட்டு மக்களை தடுப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தடுப்பது, இது எவ்வளவு பெரிய ஃபித்னா, அதை விட பெரிய ஃபித்னா இல்லையா இது, இது அதை விட பெரிய குழப்பம் இல்லையா அப்படின்னு சொல்ற அந்த ஆயத்தின் கடைசியில் அல்லாஹ் சொல்றான், அல் ஃபித்னத்து அஷ்ஷத்து மினல் கத்ல், குழப்பம் கொலையை விட கூடியது. இந்த பிரபலமான ஆயத்து எப்ப இறங்குது, இந்த அல் ஃபித்னத் அஷ்ஷத்து மினல் கத்ல் கேள்விப்பட்ட அந்த ஆயத்து, குழப்பம் கொலையை விட கொடியது அப்படிங்கிற ஆயத்து இந்த நேரத்தில் செஞ்சது. அதாவது மக்கத்து குறைசிகள் செஞ்சது குழப்பம், சஹாபாக்கள் செஞ்சது கொலை, ஆனா இந்த கொலையை விட அவர்கள் செய்த குழப்பம் என்னது, ரொம்ப கொடூரமானது அப்படிங்கிற வாசனம் அந்த நேரத்தில் தான் இறங்குது. ஹேர் இது எப்ப நடக்குது, ஹிஜ்ரி 2 ஆண்டு ஷாபான் மாதம் நடக்குது, அதான் ரஜபு கடைசியில ஷாபானுடைய ஆரம்பத்தில் நடந்தது. இது முடிஞ்ச உடனே ஷாபான் மாதத்துல ஒரு பிரபலமான சம்பவம் நடக்குது, என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஹிஜ்ரி 2 ஆண்டு ரஜபு முடிஞ்சு அடுத்து ஷாபான் மாசம், இந்த ஷாபான் மாசத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கிற வரைக்கும் காபத்துல முன்னோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க. மதினாக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெற்கே இருக்கிற காபத்துல முன்னோக்குறாங்க. ஏன்னா மதினாவுக்கு இது எதுல இருக்குதுங்க, மக்கா எங்க இருக்குது, தெற்கே இருக்குது. தெற்கு இருக்கிற காபத்தில் முன்னே கொள்கிறாங்க. ஆனால் அங்கிருந்த யூதர்கள் மதினாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பைத்துல் முகதசம் முன்னே தொழுது இருந்தாங்க. சஹாபாக்கள் எதை பார்த்து? தெற்க பார்த்து. யூதர்கள் பைத்துல் முகதசம் முன்னே தொழுறாங்க. அப்ப நபிஸ்லாம் வந்து பாக்குறாங்க, அதாவது ஒரு தாவா, ஒரு அழைப்பு பணி செய்பவர் எப்படி இருக்குங்கிற ரசூலர் அழகான முன்னதான சொல்றாங்க, இந்த செயல்களில் கூட நான் இபாதத்தில் கூட நம்ம எதிர்ப்பு எதிர்ப்பா நின்று வணங்கக்கூடாது. அவங்களும் அல்லாஹ் தாலா நம்மளும் அல்லாஹ் வணங்குறோம், ஆனா நாம தெற்கு முன்னோக்கி வணங்குறோம், அவங்க வடக்கு முன்னோக்கி வணங்குறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதனால யூதர்கள் நம்மை விட்டு தூரமாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் அனுமதி கேட்கறாங்க. யாருலாம் நாங்களும் இந்த யூதர்கள் மாதிரி எதை முன்னோக்கி தொழுறோம்? பைத்துல் முகதஸ் முனைத்துறோம். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாவாவுடைய ஆஸ்பெக்ட்ல, ஒரு தாவாவுடைய சிந்தனையோட சொல்றாங்க, நம்ம அவங்களுடைய கிபிலா நம்மளும் முன்னோக்கினா அவங்க நம்மளோட நெருங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளோட நெருங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம உங்களுக்கு தாவா செய்யலாம், யூதர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லலாம், அவங்க இஸ்லாத்தை கபூல் செய்யலாம். அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குமே ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க, அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கறாங்க. யா அல்லாஹ், நாங்களும் பைத்துல் முகதஸை முன்னோக்கியே தொழுறோம்னே அல்லாஹ் ரபுல்லால பெருமானார் சத்து அனுமதி கொடுத்துறோம். எதுக்கு? பைத்துல் முகதஸை முன்னோக்கி தொழுறதுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகதஸை முன்னோக்கி தொழுறாங்க. என்ன விஷயம்? யாரு கேக்குறது? அது எந்த கேக்கணுமா? வெளியே போய் கேளுப்பா ராஜா, வெளியே போய் கேளு. அங்க போய் வாழ்ட்டு சில கிளாஸ் நானா வச்சிருக்கேன், வெளியே வெளியே வாழ்ட்டு போய் கேளுங்க. என்டையா போமா? போறாஜா போ. வாலண்டியர்ஸ் வேலைகள்லாம் கொஞ்சம் பெரியவங்க செய்யுங்க, சின்ன பசங்களை செய்ய விட்டா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. பாவம் இந்த டீ சப்ளை பிஸ்கட்ஸ் எல்லாம் தேசிய பெரியவங்க பண்ணுங்க, சின்ன பசங்களை செய்ய விடாது. வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, என்ன வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒத்திரையும் காணும். அப்ப பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அல்லாஹ் துவா கேட்கறாங்க, யா ரப்பல் ஆலமீனே நாங்க பைத்துல் முகதஸை முன்னோக்கி தொழுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் அவங்க எங்களோட நெருங்கி வருவாங்க, யூதர்கள் எங்களை நெருங்கி வருவாங்க. இல்ல நாங்க எதிரும் புதிர்மான தொழுது இருந்தோம்னாக்கா அப்புறம் அதுலயே எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும், ஒரு பிரச்சனை வந்துடும், அதனால எங்களுக்கு ஒரு பிளவு ஏற்பட்டுரும் அப்படின்னு விரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க. அல்லாஹ் அனுமதி வாங்கி பைத்துல் முகதஸை முன்னோக்கி தொழுறாங்க. ஏன்? யூதர்களோட அனுசரணையா போனோம், யூதர்களோட ஒத்து போகணும், அப்பதான் அவங்க நெருங்கி வருவாங்க. ஏன்னா அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இறங்கி இருக்கிறாங்க, அவங்க யூதர்களை பத்தி புரிஞ்சுக்கல, யூதர்களை பத்தி இன்னும் புரிஞ்சுக்கல. பின்னாடிதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் புரிய வச்சு ஆயத்திருக்கனா, வலன் தரல்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும். நபியே, நீங்கள் உங்களை நீங்க எவ்வளவுதான் யூதர்களோட அனுசரிச்சு போனாலும், இந்த நசாராக்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும், வலன் தரல்லா ஒருபோது உங்களுமே திருப்தி அடைய மாட்டார்கள். இந்த யூதர்களும் நசாராக்களும் ஒருபோது உங்களுடைய விஷயத்தை திருப்தி அடைய மாட்டார்கள். நீங்களும் அவர்களுடைய மதத்தை பின்பற்றி ஒரு யூதனாகவும் நசராணியாகவும் ஆனாலே தவிர, அல்ல சொல்ற ரசூலாவை பார்த்து, நீங்க அவங்கள மாதிரி யூதனாகவும் நசராணி ஆனாதான் அவன் உங்க விஷயம் திருப்தி அடைவான். அதை விட்டு நீங்க என்னதான் அவங்க அக்ரிமெண்ட் போட்டாலும், காம்ப்ரமைஸ் பண்ணாலும், அவங்கள ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாலும், அவர்கள் ஒருபோதும் வளன் தரலாம், ஒருபோதும் உங்க விஷயத்துல திருப்தி அடைய மாட்டாங்க. பின்னாடிதான் அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த ஆயத்தை இருக்கணும், கொஞ்சம் நெருங்கி உட்காந்துருங்களேன், பின்னாடி வரவங்க தேசம் இடம் இல்லாட்டா வெளியே உட்காந்துருங்க, பின்னாடி வரவங்க இடம் இல்லாத வெளியே உட்காந்துருங்க, தாண்டிட்டு உள்ள வராது, டிஸ்டர்பா இருக்கு பயன் கேட்கறவங்களுக்கு. நீங்க தேசம் நெருங்கி உட்காந்துருங்க, பின்னாடி வரவங்க அப்படியே பின்னாடி உட்காந்துருங்க, எல்லாம் தாண்டிட்டு முன்னாடி வராதிங்க. பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா, பெருமான சல்லம் அனுமதி கொடுத்துறான், பைத்துல் முகதஸ் முன்னாடி தொழுதுங்க. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 18 மாதங்கள், சுமார் 18 மாதங்கள், 1.5 வருஷம் பைத்துல் முகதஸ் முன்னோக்கி தொழுகிறாங்க. ஆனால் சகோதரர்களே, அவங்க என்ன இணக்கம் ஏற்படும் எதிர்பார்த்தாங்களோ அது ஏற்படல. மாறா யூதர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த கிண்டலும் கேலியும் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி? ஆமாமா, முகமது வந்து காபத்துல்லா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்னோட மூதாதையரு அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஆனா கடைசியில எங்களுடைய கிபிலாவை தான் அவர் முன்னோக்குறாரு. எந்த கிபிலா? எங்களுடைய பைத்துல் முகதஸ் தானே முன்னோக்குறாரு. அவங்களுடைய மூதாதை கட்டின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லா முன்னோக்கலையே, அப்படின்னு யூதர்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேலி பரிகாசம் இந்த எந்த ஒரு இணக்கத்திற்காக, ஒரு நல்லுறவுக்காக, நல்லிணக்கத்திற்காக இந்த முடிவு ரசூலுல்லா எடுத்தாங்களோ அந்த நல்லிணக்கத்திற்கு மாற்றமா நேர் தலையிலாக ஆரம்பிச்சது. எப்படி பலகீனமான சஹாபாக்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஆமா ரசூலுல்லா வாஸ்தவம் தானே யூதர்கள் சொல்றது, நம்ம நம்ம கிபிலா காபத்துல இருக்கும் பொழுது நம்ம அதை விட்டுட்டு ஏன் இந்த பைத்துல் முகதஸை முன்னோக்கணும் யூதர்களுடைய கிபிலாவ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்க ஆரம்பிச்சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தமா போயிடுது. நம்ம எந்த நியத்துல எந்த எண்ணத்துல நம்ம இந்த முடிவை மேற்கொண்டோமோ அந்த எண்ணம் நிறைவேறலன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட மறுபடியும் துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. யா அல்லாஹ், எங்களுடைய கிபிலாவை என்ன ஆகிடு, மறுபடியும் காபத்துலாவாகிடு, எங்களுடைய கிபிலாவை மறுபடியும் காபத்துலாவே எங்களுக்கு கிபிலாவாக்கிடு அப்படின்னு துஆ கேட்கிறாங்க. இந்த எந்த அளவுக்கு இதுல ஆர்வமா துஆ கேட்கிறாங்கன்னா, எங்க அல்லாஹோட ஆயத்து இறங்கிறாதா, அல்லாஹோட ஆயத்து இறங்கிறாதான்னு தொழுதுகிட்டு இருக்கவே அடிக்கடி வானத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி வானத்தின் பக்கம் உயர்வதை நாம் பார்த்து விட்டோம். நீங்க தொழில் அடிக்கடி வானத்தின் பக்கம் பார்க்கீங்களா, அடிக்கடி உங்களுடைய பார்வை வானத்தின் பக்கம் உயர்வதை நாம் பார்த்து விட்டோம். நீங்கள் திருப்தி அடையக்கூடிய கிபிலாவின் பக்கம் அதிவிரைவில் உண்மை திருப்புவோம் அப்படிங்கிற ஆயத்தை இறக்கிட்டு அடுத்த வசனங்களே அல்லாஹ் சொல்லிட்டான், மஸ்ஜிதுல் ஹராம், உங்களுடைய முகத்தை எதன் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள், புனிதமாக காபத்துல்லாஹின் பக்கம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஆயத்தை இறங்கின உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது பனு சலீம் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல தொழுதுட்டு இருக்காங்க. அப்படியே தொழுதுட்டு இருக்கும் பொழுது லோகர் தொழுகை, சில திவாயத்தில் அசர் தொழுகை இருக்குது, சில திவாயத்தில் லோகர் தொழுகை இருக்குது, ஆக ஏதோ ஒரு தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும் பொழுது முதல் ரெண்டு ரக்காத்து அந்த பைத்துல் முகத்தை முன்னோக்கி தொழுகிறாங்க, அடுத்த ரெண்டரை காத்து ஆயத்தி இறங்கின உடனே அப்படியே திரும்பி முன்னாடி வந்து கிபிலா முன்னோக்கி தொழ ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு மதினால மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் ரெட்ட கிபிலா பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. மதினாவுக்கு போறவங்க அந்த ரெட்ட கிபிலா பள்ளிக்கு போவாங்க, மஸ்ஜிதுல் கிபிலத்தைன். அது என்ன பள்ளினா அங்கதான் இந்த கிபிலா மாற்றி இறக்கக்கூடிய ஆயத்தி இறங்கிச்சு. இதற்கு பிறகு எப்ப நடக்குது, ஷாபான் மாசம் ஹிஜ்ரி 2 ஷாபான் மாசம் நடக்குது. இது முடிஞ்ச உடனே ஹிஜ்ரி அதே வருடம் அடுத்த மாதம் சாபான் முடிஞ்சு அடுத்த மாசம் என்னங்க, ரமதான் மாதம். ரமதான் மாதத்தில் சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு தகவல் வருது, அபு சுஃபியானுடைய தலைமையிலே குறைஷிகள் ஒரு பெரும் படையை, பெரும் படை என்றால் பெரும் வியாபார கூட்டத்தை ஷாம் தேசத்துக்கு அனுப்புறாங்க, சிரியாக்கு, டெமாஸ்கஸ்க்கு அனுப்புறாங்க. எதுக்குன்னு சொன்னா, டெமாஸ்கஸ்ல அந்த காலத்தில் வந்து அதிகமா இருந்து வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அவங்களோட மெயின் பிசினஸ் ஆயுதங்கள் விற்கிறது தான். இன்னைக்கும் கிறிஸ்தவனுடைய வேலை என்னங்க, நசாரர்களுடைய வேலை. எந்த நல்லா இருக்க நாட்டில் சண்டையை மூட்டி ஆயுதம் விற்கிறது தான் அமெரிக்காவுடைய வேலை, இன்னைக்கு யூதர்களுடைய வேலை. இது இன்னைக்கு இவங்க புதுசா கண்டுபிடிச்ச, ஒபாமா கண்டுபிடிச்சதோ, ஜார்ஜ் புஷ் கண்டுபிடிச்சதோ இல்ல, அவங்க வாழையடி வாழையா மூதாதை மூதாரில செஞ்சுட்டு இருக்க வேலை அது. அந்த காலத்திலிருந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் வேலை. என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்க ரெண்டு சமுதாயத்தில் சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பேரும் ஆயுதத்தை சப்ளை பண்ணுவான், இவனுக்கு ஆயுதத்தை கொடுப்பான், அவனுக்கு ஆயுதத்தை கொடுப்பான், ரெண்டு பேரும் சண்டை மூட்டி விட்டு இவன் குளிர் காஞ்சிட்டு போயிடுவான். இது அந்த காலத்திலிருந்து உள்ளது. அதனால அந்த காலத்தில் டெமாஸ்கஸ்ல அதிகமான வியாபாரம் வந்து ஆயுத வியாபாரம் தான் நடந்துச்சு. இந்த ஆயுதத்தை, ஆயுதங்களை வாங்குவதற்காக அபு சுஃபியான் தலைமையில ஒரு வியாபார கூட்டம் மக்கால இருந்து ஷாமுக்கு போய் ஆயுதங்கள் வாங்கிக்கிட்டு திரும்பி மக்காவுக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. அந்த செய்தியில வந்த பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆயுதங்கள்லாம் கொஞ்ச நஞ்ச ஆயுதங்கள் இல்ல, 1000 ஒட்டகங்கள் சுமக்கும் அளவுக்கு ஆயுதங்கள். எத்தனை ஒட்டகங்கள், 1000 ஒட்டகங்கள், 1000 ஒட்டகங்கள் சுமக்கும் அளவுக்கு ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 50,000 தீனார். 50,000 தீனார் மதிப்புள்ள சுமார் 1000 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆயுதங்கள் வருது. ஆனா என்ன பெரிய ஒரு விசேஷம் சொன்னா, அந்த 1000 ஒட்டகங்களுக்கு பாதுகாவலர் வீரர்கள் வெறும் 40 பேர் தான், பாதுகாப்பு வீரர்கள் வெறும் 40 பேர் தான் வர்றாங்க அபு சுஃபியானுடைய தலைமையில அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி தான் பாக்குறாங்க, இந்த ஆயுதங்கள் 1000 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய உள்ள அளவுக்குள்ள ஆயுதங்கள் மக்காவுக்கு சேர்ந்தா இந்த மக்கத்து மக்கள் ஒரு நேரத்தில் அடிச்சாலே போதும் மதினா என்னவாயிடும், பெரிய டேமேஜ் ஆயிடும், காலி ஆயிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, தற்காப்பு நடவடிக்கைங்கிற அடிப்படையில இந்த அபு சுஃபியானுடைய ஆயுதங்கள் எங்க போய் சேரக்கூடாது, மக்காவுக்கு போய் சேரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஆலோசனை பண்ணி, தல்ஹா பின் உபைதுல்லா, சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த ரெண்டு சஹாபாக்களை நியமிக்கிறாங்க, நீங்க போய் ஷாம்ல இருந்து வியாபாரம் வர்ற பாதை மதினாவுக்கு வெளியில, ஏன்னா ஷாம்ல இருந்து மக்கா போகணும்டா, எது வழியா தான் போனோம், மதினாவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லீலா ஃபி குரைஷ் ஆயத்து எங்க இறங்கிச்சு? தஷிதாய் வசைப் வியாபாரத்திற்கான, அதாவது குளிர் காலத்துக்கான வியாபார ரூட்டு, கோடை காலத்துக்கான வியாபார ரூட்டு, இதெல்லாம் போட்டு கொடுத்தது யாருங்க? மறந்து போச்சா? அல்லாஹ் சொல்றான் அமைச்சது யாரு? குறைசிகள் மறந்து போச்சு. அப்துல் முத்தலிபுடைய பாட்டனார் ஹாஷிம், ஹாஷிம் தான் அமைச்சு கொடுத்தான்னு சொன்ன சொன்னேன். அந்த கொடை காலத்துக்கான வியாபார ரூட்டு, குளிர் காலத்துக்கான வியாபார ரூட்டு எல்லாம் அமைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி, அந்த குளிர் காலத்துக்கான வியாபார ரூட் தான் எதுன்னு சொன்னா இந்த ஷாம் தேசத்துக்கான ரூட்டு. அப்ப ஷாம் தேசத்துக்கு மக்கள் இருந்து போனா ஏத்தாண்டி தான் போயாகணும், மதினா தாண்டிதான் போயாகணும். அப்ப அந்த மக்கள் ஷாம்ல இருந்து மக்காவுக்கு வர்றாங்க, ஏத்தாண்டிதான் போனோம், மதினா தாண்டிதான் போனோம். அதனால விசாரணை பண்றாங்க, மதினாவுக்கு வெளியில போய் அந்த ஷாம் தேசத்து வியாபார கூட்டம் வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி, தல்ஹாமிர் உபைதுல்லா சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ரெண்டு சஹாபாக்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எப்ப என்ன பண்றாங்க, அந்த வெளியில மதினாவுக்கு வெளியில கிராமப்புறங்கள்ல அப்படியே சுத்தி பாக்குறாங்க, அந்த மக்கத்தை ஷாம் தேசத்து வியாபார கூட்டம் வர்றதுக்கான அடையாளங்கள் ஏதாவது தெரியுதா அப்படின்னு இப்படி பாக்குறாங்க. பார்க்கும்போது அப்படியேற்ற எந்த அடையாளங்களும் தெரியல. அப்ப ரெண்டு பெண்கள் கிணற்றடியில பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? ஒருத்தி கேக்குறா, ஆமா நீ என்ன கடை தரவரை கடனை எப்ப தரப்போற, என்ன ஏமாத்திட்டே இருக்கிற, என் கடனை தரியா இல்லையா அப்படின்னு கேக்குறா. அப்ப இன்னொத்தி சொல்றா, இல்ல இல்ல ஷாம் தேசத்துல இருந்து ஒரு வியாபார கூட்டம் வருது, ஷாம் தேசத்துல இருந்து ஒரு வியாபார கூட்டம் வருது, அவங்க ரெண்டு நாள் கழிச்சு தங்க போறாங்க. அப்படி தங்கும் பொழுது அவங்களுக்கு பணி விடுச்சு, தண்ணி எடுத்து கொடுப்போம், பணி விடுச்சியும் நான் வேலை செஞ்சு அந்த காசு கொடுத்துறேன் அப்படின்னு ரெண்டு பெண்கள் கிணத்தறையில பேசிட்டு இருக்கிறாங்க. இது யாரு கேக்குறாங்க? தல்ஹா பின் உபைதுல்லாவும் சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் கேக்குறாங்க. கேட்ட உடனே இந்த செய்தி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த செய்தி ஷாம் தேசத்தின ஒரு வியாபார கூடம் தங்க போது அடுத்து கன்ஃபார்ம் ஆன உடனே நேரம் அந்த செய்தி எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்ப நீங்க உடனே ஒரு படையை ரெடி பண்ணுங்க, ஒரு படையை ரெடி பண்ணுங்க, அந்த வியாபார கூடத்தை நம்ம போய் என்ன பண்ணுங்க, அட்டாக் பண்ணி அந்த ஆயுதங்கள் நம்ம எடுத்து வந்துடணும், எங்க போகக்கூடாது, மக்காவுக்கு போகக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் ரெடி ஆறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ரெடி ஆறாங்க. இந்த நேரத்தில் அபு சுஃபியான் வந்து யாருன்னு சொன்னா, அதாவது தோற்றத்திலும் குணத்திலும் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மாதிரி இருப்பார். யார் அபு சுஃபியான்? அபு சுஃபியான் யார் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹுடைய பெரிய மகன், ரசூலுல்லாஹ் ஒன்னு விட்ட தம்பி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி தான் யார் அபு சுஃபியான். ஹாரிஸுடைய மகன், மூத்த மகன் ஹாரிஸ் நாங்கள் அப்துல் முத்தலிபுடைய மூத்த மகன், அவருடைய மகன் தான் அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ். அப்போ அந்த அபு சுஃபியான் என்ன பண்றாரு, நல்ல அறிவாளியும் கூட, நல்ல சிந்தனாவாதி. அவர் யோசிக்கிறாரு, நம்ம இவ்வளவு பெரிய 1000 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதம், கிட்டத்தட்ட 50,000 தீனார் மதிப்புள்ள இந்த ஆயுதங்கள், ஏற்கனவே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகள் என்ன பண்றாங்க, அங்கங்க வியாபார கூட்டங்கள் அப்புறம் அட்டாக் பண்றாங்க. அப்ப இந்த செய்தி அவர் முகமது ஸல்லல்லாஹு போகாம இருக்குமா, அப்படி போறா கண்டிப்பா அவர் தாக்காம இருப்பாரா அப்படின்னு பிளான் பண்ணி அபு சுஃபியான் என்ன பண்றாரு, ஓகே நீங்க வியாபார கூட்டம் மெதுவா வாங்க, நான் முதல்ல போய் அப்படியே போய் உழவு பாக்குறேன்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் அவரே வர்றாரு உழவு பார்க்க, கூட ஒரு ஆலயம் குடிக்கிட்டு அவரே வர்றாரு உழவு பார்க்க. உழவு பார்க்க வரும் பொழுது அந்த எங்க தங்க போறாங்களோ அங்க விசாரிக்கிறாங்க, ஏமா வெளியூர்காரங்க யாராவது தங்க வந்தாங்களா, அங்க வழி போகிற யாராவது வந்தாங்களா அப்படின்னு நைசா விசாரிக்கும் பொழுது, அப்ப வயசான ஒருத்தர் சொல்றாரு, யாரோ ரெண்டு வழி போகிற நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, வந்து சும்மா அப்படி சுத்தி இருந்தாங்க போயிட்டாங்க, அவங்க எந்த ஒரு காரங்க என்ன நாங்க ஒன்னும் கேட்கல, இங்க தங்கலாம் இல்ல, அவங்க நிறைய வியாபார கூட்டம் மாதிரி தெரியல, ஏதோ வந்தாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அபு சுஃபியான் பண்ற, அப்படியா, ஒண்ணு வியாபாரம் பண்றதுக்கு வந்தா சரி, இல்ல வெளியூர் பிரயாண வசதியா தான் பரவாயில்ல, சும்மா வந்தாரு போனாரு அப்படின்னு எந்த பக்கத்துல வந்தாரு, இந்த திசையில தான் வந்தாரு, எங்க போனாரு, திரும்ப இந்த திசையே போனாரு அப்படி, வெளியூர்காரன் என்ன பண்ணும், இந்த திசையில வந்து இப்படில போகணும், இப்படில போகணும், வந்த திசை யூ டர்ன் பண்ணி போறாரு அப்படின்னா, அப்ப யாரா இருக்கும், ஏதோ உழவு பக்கத்தை வந்திருப்பாங்க அப்படின்னு லைட்டா ஒரு சந்தேகம் வந்துருது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக என்ன பண்றாரு, சுத்துவட்டத்தில் அப்படியே பாக்குறாரு, அந்த பாலைவன மணல்ல ஒரு இடத்துல ஒட்டகத்துடைய சாணம் கிடக்குது, ஒட்டகத்திலே சாணம் காஞ்சி போய் கிடக்குது, அபு சுஃபியான் அறிவாளி, காஞ்சி போய் கிடக்குது. என்ன பண்ணாரு, அந்த ஒட்டகத்திலே சாணத்தை, காஞ்ச சாணத்தை எடுத்து உடைச்சு பாக்குறாரு, அதுல ஒரு பேரிச்சம்பழம் கொட்டை இருக்குது, அந்த ஒட்டகம் சாப்பிட்டு அதாவது செரிமானமாக பேரிச்சம்பழம் கொட்டை எது உள்ள இருக்குது, அந்த சாணத்துல இருக்குது. அந்த பேரிச்சம்பழம் கொட்டையை பார்த்த உடனே, ஆஹா இந்த மாதிரி பழம் மதினாவத்தர் எங்கேயுமே விளையிறது இல்ல, இந்த வகையான பேரிச்சம்பழம் மதினால மட்டும்தான் விளையுது, அப்ப வந்திருக்கிற யாருதான், மதினாவாசிகளாம் வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப உஷாரா என்ன பண்றாரு, நேர படைக்கு போய் தன்னோட வியாபார கூடத்துக்கு போய் என்ன பண்றாரு, வியாபார கூடத்துல ரூட்டை திருப்பிடுறாரு. எப்படி திருப்பினாரு, மதினா வழியா போன ஷார்ட்கட் அப்படி போகாம கடற்கரை செங்கடலை பிடிச்சி யாம்பு வழியா ஜித்தா போய், ஜித்தா வழியாக போறாரு மக்காவுக்கு போறது பிளான் பண்ணிடாரு. பிளான் பண்ணிட்டு என்ன அதோட அடுத்த ஐடியா பண்றாருன்னா, நம்ம இந்த வியாபார கூட்டம் வழி மாறிட்டோம் அப்படிங்கிற செய்தி நம்ம இஸ்லாத்துல தெரிஞ்சா ரசூல் எங்க வருவாங்க, யாம்புக்கு கடற்கரை ஏரியாக்கு வந்துருவாங்க. அதனால தற்காப்புக்கு என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னா, ரம்சம் இப்னு உமைர் என்ற ஒரு அடிமையை கூப்பிட்டு நீ என்ன செய்யணும்னு சொன்னா, உன்னோட ஒட்டகத்தில முது முகத்தை அப்படி கிழிச்சிரு, ரத்தமா சொட்டணும், ரத்தம் சொட்ட சொட்ட சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நேர மக்காவுக்கு போ, மக்கத்து வாசிகளே நீங்க உங்களுடைய வியாபார பொருள்லாம் ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு கத்து நம்மளை காப்பாத்துறதுக்கு பெரிய படையை கூட்டுவா அப்படின்னு சொல்லி இந்த ரம்சம் இப்னு உமைர்ங்கிறவன அனுப்பி வைக்கிறாரு. யாரு, அபு சுஃபியான். இந்த அபு சுஃபியான் வந்தது, உழவு எடுத்தது, ரூட்டை மாத்தினது, இது எதுவுமே யாருக்கு தெரியல, நரிசலானது தெரியல. ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு வியாபார கூட்டம் வரப்பொழுது அந்த வியாபார கூட்டம் நம்ம தாக்க போறோம், அதனால நம்ம மதினால இருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பத்ருங்கிற மைதானத்தை போய் தங்கலாம். என்ன போர் வருது தெரியுங்களா, என்ன போர் வரப்போது, பத்ருங்கிற மைதானத்தை போய் தங்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை புறப்பட வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ரம்சம் இப்னு உமைர் கொண்டு வந்த தகவல் எங்க போய் சேர்ந்துருது, மக்காவுக்கு சேர்ந்த உடனே அபூஜஹல் விரிப்பிடிச்சு ஆடுறான், அபூஜஹல் விரிப்பிடிச்சு ஆடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்காரு முகமது, நம்மளோட வாழோட கூட நினைச்சிட்டாரா, அப்படியா இப்படியா தாம்னு குதிச்சு வெறி ஏற்றான் குறைசிகளை. இனிமே நம்ம உயிரோட இருக்கிறது சாவுறதும் இந்த ஒரு போர்ல தான் இருக்குது, டூ ஆர் டேங்கிற கதை தான் இது. அதனால எல்லாம் தயாராகுங்க, நம்ம போய் நம்முடைய வியாபார கூடத்தை நல்ல எந்த ஆபத்து இல்லாம சுபிட்சமா நம்ம மீட்டுட்டு வரணும், இல்லைன்னா செத்து மடியணும், எல்லாரும் புறப்படுங்க. உசுபேத்தன உடனே குறைசிகள் எல்லாரும் புறப்பட்டுறாங்க. ஏன்னு சொன்னா அபு சுஃபியான் இடத்துல பணம் கொடுத்து அனுப்பினது கிட்டத்தட்ட மக்காவில் இருந்து அத்தனை குறைசிகளும் பணம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அபூஜஹல் அப்படிதான் பயமுறுத்துச்சுன்னா முகமது படம் வந்துருச்சு அவ்வளவுதான், அதனால எல்லாரோட வீட்லயும் ஆயுதங்களை வச்சுக்கங்க, எல்லாரும் ஆயுதங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் அபூஜஹல் என்ன பண்ணி வச்சிருந்தான், அப்படிதான் பயமுறுத்தி வச்சிருந்தான். அதனால எல்லா குறைசிகளுமே அவங்க அவங்க பணத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க, எதுக்காக வேண்டி, அபு சுஃபியான்ட்ட போய் ஆயுதங்கள் வாங்கிட்டு வரதுக்காண்டி. அதனால அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்துன உடனே ஒட்டுமொத்த குறைசிகளும் கிளம்பிட்டாங்க. எங்க போறதுக்கு, எங்க போறதுங்க, எல்லாம் கிளம்பி சுமார் 1000 பேர் கொண்ட படையோடு அபூஜஹலுடைய தலைமையில ஒரு 1000 பேர் கொண்ட படை புறப்பட்டு வர்றாங்க. எங்க இருந்து, மக்கள் இருந்து புறப்பட்டு வர்றாங்க. ஒரு 1300 பேர், 1300 பேர் கொண்ட படையோடு வர்றாங்க. இதற்கிடையில பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பத்ர்ல இருந்து இவங்க யார அட்டாக் பண்ண போறாங்க, வியாபார கூட்டத்தை பிடிக்கதான் போறாங்க. எதுக்காண்டி இல்ல, போருக்காண்டியோ சண்டைக்காண்டியோ ஜிஹாதுக்காண்டியோ இல்ல, இந்த வியாபார கூட்டம் மக்காவுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போறாங்க. ஆனா சகோதரர்களே, புறப்பட்டு போறதுக்கு சஹாபா கிட்ட ஒழுங்கான வாகனங்கள் இல்ல, ஆயுதங்கள் இல்ல, எந்த விதமான ஏற்பாடுகளும் கிடையாது. இருந்த சஹாபாக்கள், புறப்பட்ட சஹாபாக்கள் மொத்தமே 314 பேர், இல்லைன்னா 313 பேர். ரிவாயத்துகள்ல சில ரிவாயத்துல 13, சில ரிவாயத்துல 14, சில ரிவாயத்துல 17, 317 பேர். 313ங்கிறது ரொம்ப பிரபலமான கூற்று. அந்த 313 பேரு ரெண்டே ரெண்டு குதிரை, குதிரை எத்தனைங்க, ரெண்டே ரெண்டு குதிரை, 70 ஒட்டகம். 314 13 பேருக்கு எத்தனை ஒட்டகம், 70 ஒட்டகம். இப்படி பெருமானா சலாத் புறப்படுறாங்க எங்க பத்ருக்கு. பத்ர் மக்கள் இருந்து எவ்வளவு தூரம், மதினால இருந்து 140-150 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் போனோம். அது போற பாதை அப்படின்னா சொறி மணல், வெறும் மணலா இருக்கும். இப்ப நாங்க இப்ப இந்த தடவை போயிருக்கும் போது பதிலுக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம், மலை, ஒரு பெரிய மலை. என்ன மலை பாத்தீங்கன்னா, மணல் மலை, வெறும் மணல். மணல் வந்து அப்படியே காத்து அடிச்சு குமிஞ்சு குமிஞ்சு பெரிய மலை. நான் பிள்ளை கூட வந்து சின்ன பசங்களாம் அப்படி மலையில இருந்து உருண்டு விளையாண்டாங்க பதில. அந்த மாதிரி ஃபுல்லா மணல் சொறியான இடம். அந்த மணல் சொறி மிளிந்த இடத்துல அந்த மலைகளை தாண்டி மணலை தாண்டி நடந்து போற சாதாரண விஷயம் இல்ல. 140 கிலோமீட்டர் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைச்சிக்கிட்டு போறாங்க. 313 சஹாபாக்களை, 70 ஒட்டகங்களோடு. அதனால ரசூல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒவ்வொரு ஒட்டகத்திற்கும் 3 பேர் நியமிச்சாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு யாருங்க, ஒரு இடத்துல எத்தனை பேரு, 3 பேர். அவங்க முறை வச்சு ஒத்தர் மாத்தி ஒத்தர் என்ன பண்ணும், மாறி மாறி ஏறிப்போங்க அப்படின்னு சொல்ல அனுப்புறாங்க. ஆனா பெருமானா சல்லல்லாஹு வச்சிருக்காங்களே, இவங்க யாரு, அல்லாஹ் தூதர் மட்டுமல்ல, இவங்க இஸ்லாமிய படையினுடைய தலைவர் கூட. இவங்க யாரு, தலைவர் கூட. இவங்க வந்து அப்படி 3 பேரோட வரலாமா, இவங்க தனியா தானே வரணும், அதனால தலைவருக்கு அழகு. ஆனா ரசூலா அப்படி செய்யல. ரசூலுல்லாஹி தலைவர் அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான தலைவரா இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா தொண்டர்களுக்கும் என்ன சட்டமோ அதுதான் எனக்கும், எல்லா தொண்டர்களும் எல்லா சஹாபாக்களும் மூன்று பேருக்கு ஒரு ஒட்டகம் என்ற விதத்திலே நடந்து போனா எனக்கும் அப்படித்தான் சொல்லி தன்னுடைய ஒட்டகத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மர்சத் இப்னு அபூ மர்சத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரையும் தனக்கு சாத்திகளா சேர்த்துக்கிறாங்க, தன்னுடைய ஒட்டகத்துக்கு துணையா சேர்த்துக்கிறாங்க. சேர்த்த உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மர்சத் இப்னு அபூ மர்சத் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் ஆலோசனை பண்றாங்க. இந்த பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க பெரிய மனசு பண்ணி அவங்களோட ஒட்டகத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம முறை வச்சு வரும்பொழுது ராம ஒட்டகத்து மேல ஏறி வர ரசூல்லா நடந்து வரங்கிறது அது அதப் இல்ல, ஒழுக்கம் இல்ல, அது என்ன இல்ல, ஒழுக்கம் இல்ல. அதனால நாம ரெண்டு பேரும் நமக்குரிய முறையை விட்டு கொடுத்துடலாம். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு விட்டு கொடுத்துருவோம், ரசூல்லா ஒட்டகத்து மேலேயே வரட்டும், நாம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், நடந்தே வருவோம் அப்படின்னு தீர்மானிச்சு ரெண்டு பேரும் போய் ரசூல்லா இஸ்லாத்து முறையிடுறாங்க. யார் அலி ரலியல்லாஹு தஆலாவோ மர்சத் இப்னு அபூ மர்சத் அபி மர்சத் ரலியல்லாஹு தஆலாவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன அழகான வார்த்தை பாருங்க, கியாமத்து நாள் வரையில் ஒரு தலைமை பண்புக்கு வரக்கூடியவனுக்குரிய தகுதியை ரசூலுல்லாஹி அந்த ஒரு வார்த்தையில சொன்னாங்க, ஒரு வரையில சொன்னாங்க. கியாமத்து நாள் ஒருத்தன் தலைமை பகுதிக்கு ஒருத்தன் வர்றான்னா அவனுக்குரிய தகுதி என்ன இருக்குங்கிறது ரசூலுல்லாஹி அழகா சொல்றாங்க. மா அன்துமா அக்வா மின்னி ஒமா அன அக்னா மின்குமா பில் அஜர். சஹீஹ் புகாரில வர வார்த்தை ஹதீஸ் இது. மா அன்துமா அக்வா மின்னி, நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒட்டகத்து மேல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் நடந்து வர்றீங்களே, மா அன்துமா அக்வா மின்னி, நீங்கள் இருவரும் என்னை விட பலசாலிகள் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் என்ன இல்ல, என்னை விட பலசாலிகள் கிடையாது. ஒமா அன அக்னா மின்குமா பில் அஜர், உங்க ரெண்டு பேரை காட்டிலும் நான் நன்மை தேவையற்றவன் கிடையாது. நீங்க நடந்து வந்தா உங்களுக்கு எந்த நன்மை தேவையோ அதே நன்மை எனக்கு தேவைப்படுதா இல்லையா, அதே நன்மை எனக்கு தேவைப்படுதா இல்லையா. அதனால மாமா அன்மா அன அகனா மின்குமா பில் அஜர், உங்க ரெண்டு பேரை காட்டிலும் நான் நன்மைகள் தேவையற்றவன் கிடையாது. அதனால உங்களுக்குள்ள சட்டம் தான் எனக்கும், அதனால நானும் நடந்துதான் வருவேன், உங்களோட முறை வச்சுதான் வருவேன். அந்த முறைப்படியே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பத்ருகளம் நோக்கி வர்றாங்க. சகோதரர்களே, பத்ரு நோக்கி வந்தாச்சு, எந்த விதமான ஆயுதங்கள் இல்ல, சும்மா துருப்பிடிச்ச வாலு. ஏன்னா சஹாபாக்கள் பெரிய அளவு ஆயுத பலம் எல்லாம் ஏற்படுத்தி வைக்கலையே. அந்த அந்த காலத்துல அவங்கள்ட்ட இப்ப மதினத்து மதினாவில் இருந்த அன்சாரிகள்ட்ட ஹஸ்ரஜ் ஹவுஸ் என்ற இரண்டு கோத்திரமா இருந்த பொழுது அவங்கள்ட்ட என்ன பழைய ஆயுதங்கள் இருந்துச்சு, அந்த ஆயுதங்கள் தான், புதுசா எந்த ஆயுதங்கள் கிடையாது. எந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்க நிலையில பத்ரு நோக்கி வர்றாங்க. இதற்கிடையில எதிரிகள் 1300 பேர் கொண்ட படை எங்க புறப்பட்டு வர்றாங்க, பத்ரு நோக்கி புறப்பட்டு வர்றாங்க. எதற்காக, தாக்குதல் நடத்துவதற்காக. தாக்குதல் நடத்துறதுக்காண்டி 1300 பேர் வராங்க. சஹாபாக்கள் தாக்குதல் எதிர்பார்த்து போல, தாக்குறதுக்காண்டி போல. அந்த ஆயுத பலம், அந்த ஆயுத கூட்டம், அது மக்காவுக்கு போச்சுன்னா நமக்கு ஆபத்தாயிடுமே அப்படின்னு அந்த ஆயுத கூட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஆனா சகோதரர்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, 1300 பேர் கொண்ட படம் வர்றாங்க. வந்தபோது பத்னுல் வாதிங்கிற இடத்துல வரும்பொழுது அபு சுஃபியான் ஒரு கடிதம் வந்துருது. அபு சுஃபியான் ஒரு கடிதம் வருது. என்ன கடிதம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வேற வழியா, நாங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு வேற வழியா சுத்திட்டு வந்துட்டோம், நம்முடைய வியாபார கூட்டம் சேஃப்டியா வந்துருச்சு, அதனால நீங்க வந்து எந்த பதட்டமும் வேண்டாம், நாங்க சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டோம், கொஞ்சம் வழி விட்டுருங்க. நாங்க சேஃப்டியா வந்துட்டோம் அப்படிங்கிற செய்திய அபு சுஃபியான் மக்கத்து மக்களுக்கு அனுப்புறாரு. மக்கத்து மக்களுக்கு அனுப்பின உடனே அங்க குறைஷிகளுக்கு மத்தியிலே கருத்து வேறுபட ஆரம்பிச்சிருது. குறைஷிகள் மத்தியிலே கருத்து வேறுபட ஆரம்பிச்சிருது. எப்படி கருத்து வேறுபடனா, இப்ப நாம அபு சுஃபியானுடைய படையை தாக்குறதுக்காண்டிதான் வந்தோம், ஆனா படை வந்து சேஃப்டியா வந்துருச்சு, வியாபார கூட்டம் வந்து சேஃப்டியா வந்துருச்சு, இப்ப நம்ம மதினாவுக்கு போய்தான் ஆகணுமா, பதிலுக்கு போய்தான் ஆகணுமா அப்படின்னு அங்க சர்ச்சை வந்த உடனே அபுஜஹல் சொல்றான், பைத்தியக்கார பசங்களா, நம்ம சண்டைக்கா போறோம், அங்க போய் முஸ்லீம்களை போற ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு காட்டு காட்டிட்டு மூணு நாளைக்கு ஜாலியா அங்க பிக்னிக் கொண்டாடி நம்ம ஒட்டகத்துல அடுத்து சாப்பிட்டுட்டு நம்மளுடைய அடிமை பெண்கள் டான்ஸ் ஆட விட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரதை விட்டு போட்டு நம்ம சண்டைக்கா போறோம் அப்படின்னு அபுஜஹல் பண்ணான், எல்லாத்தையும் உசுப்பேத்தனா. இருந்தாலும் அங்க அஹ்னஸ் இப்னு ஷரீக் என்ற அவர் வந்து பின்னாடி இஸ்லாத்தை எடுத்துக்கிறாரு. இந்த அஹ்னஸ் இப்னு ஷரீக்குடைய தலைமையில ஒரு 300 பேர் கொண்ட படை என்ன பண்ண திரும்பி போயிடுறாங்க. அபுஜஹல், உன் பேச்சை கேட்டா நாங்க விளங்க முடியாது, நாங்க வாழவும் முடியாது, நாங்க திரும்பி போயிடறோம்ப்பா, நீங்க ஆளை விட்டுருன்னு சொல்லி இவங்க திரும்பி வந்துட்டாங்க. சோதரர்களே, பத்ர் போர்ல என்ன நிலைமை ஏற்பட்டுச்சுங்கிறத பார்த்துட்டு அந்த அகனஸ் இப்னு ஷரிக் ஹதீஸ்களை வருது, பிற்காலத்தில் அவங்க சமுதாயத்திற்கு மத்தியில் மிகப்பெரிய தலைவராக போற்றப்பட்டார். நல்ல முடிவு எடுத்தப்பா அந்த நேரத்தில் நீ, எங்க இவங்க கூட அபூஜைகள் பேச கேட்டாங்க போயிருந்தா எங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட நடந்தது எங்களுக்கு ஆயிருக்கும். நல்லவேளை சீதை எங்களை காப்பாத்தி உயிரோட ஊருக்கு சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அகனஸ் இப்னு ஷரிக்கை அவங்க குடும்பம் அவங்களுடைய கோத்திரத்தாரு தலையில வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. 300 பேர் கொண்ட படை அகனஸ் இப்னு ஷரிக் தரவில திரும்பி போயிடுச்சு. இந்த நிலையில அபூஜைகள் மட்டும் விடல, போறப்பட்டு வந்துடுறான். எங்க பதிலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் காலத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அங்க அன்றைய இரவு அல்லாஹ் ஒரு அழகான மழையை கொடுக்கிறான். அழகான மழை பெய்யுது. மழை எப்படி பெய்யுது அப்படின்னா, குறைசிகள் வந்துட்டு இருக்காங்க மக்கள் இருந்து புறப்பட்டு, அவங்க வந்துட்டு இருக்க பகுதியில் கடுமையான மழை, நடக்க முடியாத அளவுக்கு சேரும் சதீமா மாறிடுது. முஸ்லீம்கள் நடந்து வந்துட்டு இருக்க பகுதி வந்து லேசான மழை, அந்த சொறி மணல்ல மணல் தண்ணி விழுந்த உடனே என்ன ஆயிடுது, நடக்கிறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தான ஏரியாவும் மாறிடுது, நல்ல ஸ்மூத்தான பகுதியாயிருது. இதுவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய முதல் அடையாளத்தை அத்தாட்சிய சஹாபாக்களுக்கு காட்டுறான். அந்த நாள் வந்து அன்றைய மாலை, ஏன்னா ரமலான் மாதம் பிறை 17 வந்து சேர்றாங்க. சோதனை, அந்த நேரத்தில் சாப்பாட்டு கூட வழி இல்லாம பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம், ஒரு ஆளுக்கு எத்தனை பேரிச்சம்பழங்க, ஒரு பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழத்தை வச்சு 3 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவங்க 3 நாளைக்கு சமாளிச்சுக்கணும். பின்னாடி சஹாபாக்கள் இந்த சம்பவத்தை அறிவிக்கும் போது மாணவர்கள் கேட்கறாங்க, மா தஃபலூன பி தம்ரத்தின் வாஹிதா, ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க. சாபி சொல்றாங்க, குன்னா நமுசு கமா யமுசு சிபியான், குழந்தைகள் சப்புற மாதிரி சப்பிப்போம். எங்களை பசி எடுக்கும்போதுலாம் அந்த பேரிச்சம்பழத்தை வாயில வச்சு குழந்தைங்க சப்புற மாதிரி சப்புவோம், கொஞ்சம் பசி அடங்கின மாதிரி இருக்கும் பேரிச்சம்பழத்தை எடுத்துருவோம். சரி, குழந்தைய பசி அழுதா நிப்புல வாயில வைக்கிறாங்கல்ல, அந்த நிப்புல ஒண்ணும் கிடையாது, ஆனா அந்த நிப்புல சப்புன உடனே குழந்தைக்கு பசி அடங்கின மாதிரி ஒரு ஃபீலிங், சைக்காலஜி ரீதியா அது அப்படியே என்னாயிடும், தூங்கிடும். அந்த மாதிரி எங்களுக்கு சைக்காலஜி ரீதியாக எங்களை திடப்படுத்திக் கொள்வதற்காக குன்னா நமசுகமா யமசுசுவியான், குழந்தைகள் சப்புற மாதிரி லைட்டா சப்பிப்போம், எங்களுக்கு பசி அடங்கின மாதிரி தெரிந்த உடனே நாங்க அப்படியே என்ன பண்ணுவோம், பேரிச்சம்பழத்தை வச்சிருவோம். இப்படி ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு 3 நாட்கள் எங்கள் கதையை ஓட்டணும் சஹாபாக்கள் சொல்றாங்க. ஹே சகோதரர்களே, இப்படி அவருடைய பிரயாணம் கடுமையான கஷ்டத்தோடு சிரமத்தோடு பதிலை போய் அடைகின்றது. அப்படி பதிலை அடையும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருது, இவங்க நாங்க வியாபார கூட்டம் எஸ்கேப் ஆயிடுச்சு, அபு சுஃபியான் தலைமையில் வியாபாரம் கூப்பிட்டோம், ஜித்தா வழியா போய் யாம்பு வழியா போய் எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தாக்குறதுக்காண்டி எந்த கூட்டம் வந்துட்டு இருக்குது, அபூஜஹல் தலைமையில 1000 பேர் கொண்ட படை வருது அப்படின்னு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா ஆலோசனை பண்றாங்க. என்ன பண்ணலாம், நம்ம வந்தது வியாபார கூட்டத்தை தடுக்கத்தான், நம்மகிட்ட எந்த ஆயுதம் கிடையாது, எந்த பலம் கிடையாது, ஒட்டகம் கிடையாது, வாகனம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, நம்ம வந்து நிராயுதமானே வந்திருக்கோம், வெறும் 40 பேர் கொண்டு வியாபார கூட்டத்தை தடுக்கலாம் சொல்லி. ஆனா அந்த வியாபார கூட்டம் எஸ்கேப் ஆயிடுச்சு, இப்ப நம்ம தாக்க யார் வர்றாங்க, 1000 பேர் கொண்ட படை வர்றாங்க. இப்ப இங்க தங்கியிருந்து 1000 பேர் கொண்ட அந்த படையை எதிர்கொள்வதா அல்லது நம்ம திரும்பி போயிடுவோமா, நம்ம வந்த நோக்கம் நடக்கல அதனால நம்ம திரும்பி போயிடலாமா, இல்ல 1000 பேர் கொண்ட படையை எதிர்நோக்குவதா எதிர்கொள்வதா, இதுதான் நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி. சகோதரர்களே, ஒரு நல்ல தலைமைக்கு அழகு என்ன அப்படின்னு சொன்னா, அவசரமான நேரத்தில் அவசியமான நேரத்தில் நல்ல முடிவெடுப்பது, டிசைடிங் அத்தாரிட்டி, டிசைடிங் பவர். இது ஒரு தலைமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த டிசைடிங் பவர் என்ன பண்றாங்க, சஹாபாக்களுடைய ஆலோசனையோடு கேட்கறாங்க, ஆலோசனை சொல்லுங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எழுதியிருக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க எப்படி இருந்தோம், மக்கால காட்டு மிராண்டிகளோட மோசமா இருந்தோம், பெற்ற தாய்க்கும் கட்டிய மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களா இருந்தோம், கற்களையும் மண்களையும் வழங்கணும், மிருகங்களோட கேள்விட்டவர்களா இருந்தோம், எங்களுக்கு இந்த அல்லாவுடைய அற்புதமான மார்க்கத்தை ஹிதாயத்தின் மூலமா அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியதை உங்கள் மூலமா தான் வழங்கணும், நீங்க தான் உண்மையான தீன் அல் இஸ்லாத்தை எங்களுக்கு காட்டினீங்க, உங்கள்ட்ட பயிர் செஞ்சிட்டோம், உங்களுடைய விரோதிகள் எங்களுடைய விரோதிகள், உங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய நண்பர்கள் நாங்கள் பயிர் செஞ்சிருக்கிறோம், அதனால யார சொல்லலாம், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம், எங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், நம்ம இந்த பத்ர் போர்ல எதிரிகளை சந்திப்போம். உமர் அதில் நினைச்சாங்க, எழுந்து சொன்னாங்க, எப்படி கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் மக்கத்துக்கு குறைசிகள் எல்லாம் உங்களை வேதனையும் சித்திரவதையும் படுத்திய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இதாயத்தை கொடுத்து இஸ்லாத்தி ஆக்கிய பொழுது நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், என்ன கேட்டேன், நஹனபி ஹக்கின் ஃபில் ஹயாத்தி வல் மௌத், நாம் உயிரோடு இருந்தாலும் மரணித்து விட்டாலும் நாம் உண்மையின் மீது தான் இருக்கிறோம், அப்படின்னு கேட்டேன். அப்ப நீங்க ஆமான்னு சொன்னீங்க, உடனே சொன்ன யார சொல்லலாம், அப்படி நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம், வாங்க நம்ம காபத்துலாவுக்கு போலாம் சொல்லி நம்ம வீர நடை போட்டு வந்தோம், அப்ப நீங்க எல்லாம் புரட்டு வந்தீங்க, அந்த மாதிரி யார சொல்லலாம், அதே வீர நடையோடு இப்பொழுது எதிரிகளை சந்திப்போம், நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு உமர் ரலி அல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து மிக்தாத் ரலி அல்லாஹு எழுந்தாங்க, மிக்தாத் ரலி அல்லாஹு எழுந்தாங்க, எழுந்து சொன்னாங்க மிக்தாத் இப்னு அம்ர் ரலி அல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், பனி இஸ்ராயல்களை ஜிஹாது செய்யுங்கள் அல்லாஹ் சொன்ன பொழுது பனி இஸ்ராயல் மூசா அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, காத்தில் அன்தவ ரப்புகவ இன்னா ஹாஹுனா காயிதோன், நபியே நீங்களும் ரப்பு போய் சண்டை போட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க அவங்க ஜெயிச்சிட்டோம், அந்த ஜப்பாரின்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு நாங்க ஊருக்குள்ள வரோம்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி நான் சத்தியமா ஒருமோ சொல்ல மாட்டேன் யார சொல்லலாம், எப்படி பனி இஸ்ராயலுக்கு மூசா அலைஹிஸ் ஸலாத்துக்கு பனி இஸ்ராயல் பதில் அளித்தார்களோ, காத்தில் அந்த ரப்புகவ இன்னா ஹாஹுனா காயிதோன், நீங்களும் ரப்பு போய் சண்டை போடுங்க, நாங்க உட்கார்ந்துட்டு சொன்னாங்களோ, அந்த மாதிரி ஒருவோம் சொல்ல மாட்டோம், நீங்க ஹூன் சொல்லுங்க, எதிரிகளை எதிர்த்து போராடுவோம் அப்படின்றாங்க. தம்பி வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஃபுல்லா எடுத்து நிறுத்திடுங்க, கதவு முடிடுங்க, ஏசிங்கனால எல்லாம் உள்ள வரத்தான் ஆசைப்படுவாங்க, ரொம்ப நெருக்க வேண்டாம், ஃபுல்லா எடுத்து முடிடுங்க, வெளியே உட்கார சொல்லுங்க, வெளியே ஸ்பீக்கர் வசதி வெளியே உட்கார சொல்லுங்க, மேல ப்ரொஜெக்டர் வசதி மேல வைக்க சொல்லுங்க, ப்ரொஜெக்டர் மேல போக சொல்லுங்க. அந்த மாதிரி பனி இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் யார சொல்லலாம், நாங்கள் உங்களோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவோம் அப்படின்னு சொல்லி மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னதோ, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னதோ, மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு சொன்னதோ ரசூலுல்லாஹ்வுக்கு திருப்தி அளிக்கவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி அளிக்கல, ரசூலுல்லாஹ் வேற எதையோ எதிர்பார்க்கறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தருவானாக.